ಅಸಕ್ತ ಬುದ್ಧಿ ಸರ್ವತ್ರ ದಿತಾತ್ಮ ವಿಗತ ಸ್ಮೃತ ನೈಷ್ಕರ್ಮ್ಯ ಸಿದ್ಧಿಂ ಪರಮಾಂ ಸನ್ಯಾಸೇನಾಧಿಗಚ್ಚತಿ. ಏಕೋನ ಪಂಚಾಶಃ ಶ್ಲೋಕಃ ಅಷ್ಟಾದಶೇ ಅಧ್ಯಾಯೇ ಭಗವದ್ಗೀತಾಸು. ಅತ್ರ ಇದಂ ಜಗತ್ ಸರ್ವಂ ತ್ರಿಗುಣಾತ್ಮಕಂ ಇತಿ ಉಕ್ತಂ ಭಗವತಾ. ತರ್ಹಿ ಗುಣತ್ರಯ ರಹಿತಃ ಗುಣಾತೀತಃ ಪುರುಷಃ ಪರಮಾತ್ಮ ಏವ ಇತ್ಯಪಿ ಚ ಉಕ್ತಂ. ತದಾನೀಂ ತಾಸ ಗುಣಾತೀತಂ ಜ್ಞಾತುಂ ಪ್ರಾಪ್ತುಂ ಚ ಮಾರ್ಗಃ ಕಃ ಇತಿ ಸಂಶಯ ಜಾತಃ. ತದಾನೀಂ ತಸ್ಯ ಸ್ವಕರ್ಮ ಇವ ಸಕರ್ಮಾನುಷ್ಠಾನಮೇವ ಸಾಧನಂ ಇತಿ ಭಗವತಾ ಉಕ್ತಮಸ್ತಿ. ಸ್ವಕರ್ಮಾನುಷ್ಠಾನಂ ಯದಿ ಕ್ರಿಯತೆ ತರ್ಹಿ ಚಿತ್ತಶುದ್ಧಿಃ ಜಾಯತೆ. ಸತ್ವಶುದ್ಧ್ಯಾ ಸಹ ಗುರುಮುಪಸೃತ್ಯ ಜ್ಞಾನಂ ಲಬ್ಧ್ವಾ ಪರಮಾತ್ಮಾನಂ ಪ್ರಾಪ್ನೋತಿ ಇತ್ಯುಕ್ತಮಸ್ತಿ. ತತ್ರ ಸಂಶಯೋ ಜಾತಃ ಸ್ವಕರ್ಮೈವ ಕಥಂ ಚಿತ್ತಶುದ್ಧಿಂ ದಾಸ್ಯತಿ. ಪರಕರ್ಮಾಪಿ ಪರಧರ್ಮೋಪಿ ಧರ್ಮಯೇವ ಕಿಲ ಸೋಪಿ ಫಲಂ ಪ್ರಯಚ್ಛೇತ್ ಇತಿ ಯದಾ ಸಂಶಯಃ ಜಾತಃ ತದಾನೀಂ ಸ್ವಧರ್ಮಃ ವಿಗುಣಮಪಿ ಶ್ರೇಯಾನ್ ಪರಧರ್ಮಾಪೇಕ್ಷಯಾ ಇತಿ ಉಕ್ತಂ ಭಗವತ. ಯತಃ ಪರಧರ್ಮೋಪಿ ಧರ್ಮತ್ವೇನ ಸರ್ವೇ ಪದಾರ್ಥಃ ತ್ರಿಗುಣಾತ್ಮಕಃ ಇತಿ ಮಯಾ ಪೂರ್ವಂ ಮುಕ್ತತ್ವಾತ್ ತತ್ರಾಪಿ ದೋಷಾತ್ ನಿರಸನಂ ನಾಸ್ತಿ. ಯದಾ ಸ್ವಧರ್ಮಃ ತ್ರಿಗುಣವಾನ್ ತಥಾ ಪರಧರ್ಮೋಪಿ ತ್ರಿಗುಣವಾನೇವ ತಥಾಪಿ ಸ್ವಧರ್ಮಃ ಚಿತ್ತಶುದ್ಧಿಂ ಜನಯದೆ ಪರಧರ್ಮಸ್ತು ನ ಜನಯೇತ್ ತಸ್ಮಾತ್ ಸ್ವಧರ್ಮ ಸರ್ವೈಹಿ ಅವಶ್ಯಂ ಅನುಷ್ಠೇಯಂ ಇತ್ಯುಕ್ತಂ. ತತ್ರ ಚ ವಿಚಾರತ್ತು ಸಂಜಾತಃ ಸ್ವಧರ್ಮ ಸರ್ವಂ ಕರ್ಮ ಮನುಷ್ಯೇನ ತ್ಯಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ ಇತ್ಯುಕ್ತಂ. ಕಸ್ಮಾತ್ ಕಾರಣಾತ್ ಅಜ್ಞೇನ ಸರ್ವಂ ಕರ್ಮ ತ್ಯಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ ಅಸಂಭವಾದಿತಿ ವಾ ಅಥವಾ ಕಾರಣಾಂತರಾದ್ವಾ ಇದು ಸಂಯೋ ಸಂದಿಹ್ಯ ಅಸಂಭವಾತ್ ಇತ್ಯುಚ್ಯತೆ ಚೇತ್ ಮಯಾ ತತ್ಕೃತ್ವ ಪ್ರದರ್ಶ್ಯತೆ ಇತಿ ವದತಿ ಪೂರ್ವಭಟ್ರಿ. ತದಾನೀಂ ಉಕ್ತಮಸ್ತಿ ಸಾಂಖ್ಯವತ್ ಆತ್ಮ ಗುಣತ್ರಯ ವಿಶಿಷ್ಟಃ ಸರ್ವದಾ ಅನ್ಯಥಾ ಅನ್ಯಥಾ ಪರಿಣಮತೆ ಇತಿ ವಾ. ಉತ ಬೌದ್ಧಮತವತ್ ಕ್ಷಣಪ್ರಂಥಂಸಿನ ಪಂಚಸ್ಕಂಧ ವಿಶಿಷ್ಟಃ ಇತಿ ವಾ. ಅಥವಾ ತೃತೀಯ ಪಕ್ಷ ನೈಯಾಯಿಕಾನಾಮಿವ ಯದಾ ಕರ್ತೃತ್ವಂ ತಥಾ ಕರ್ಮವದ್ ಕರ್ಮವಾನ್ ಆತ್ಮ ಯದಾ ಕರ್ತೃತ್ವಂ ನಾಸ್ತಿ ತಥಾ ಅಕರ್ಮವಾನ್ ಇತ್ಯಾದಿ ರೀತ್ಯ ಭವತಿ ಇತಿ ಚೇತ್ ತದಾನೀಂ ತ್ಯಕ್ತುಂ ಶಕ್ಯತೆ ಕಿಲ ಇತಿ ಸಂಶಯಃ ಜಾತಃ. ತದಾನೀಮಪಿ ಸರ್ವಥಾ ವಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ ಯತಃ ಆತ್ಮ ಕೂಟಸ್ಥಃ ನಿತ್ಯಃ ಏಕಃ ಅದ್ವಿತೀಯಃ ಅಪರಿಣಾಮಿ ಕಥಂ ಕರ್ತೃತ್ವ ಸತ್ವೇ ವಿರಹೇ ಚ ತಸ್ಯ ಏಕರೂಪತ್ವಂ ಸ್ಯಾತ್ ತಥಾ ಚ ಸೋಪಿ ಪಕ್ಷಃ ಅಂಗೀಕರ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ ಇತಿ ನಿರ್ಧಾರ್ಯ ಅಂತೆ ಗತ್ವಾ ಪಾರಿಜೇಷ್ಯಾತ್ ಸತ್ ಏಕಮೇವ ವಸ್ತು ಅವಿದ್ಯೆಯ ಉತ್ಪತ್ತಿ ವಿನಾಶಾದಿ ಧರ್ಮೈ ನಟವತ್ ಅನೇಕಧಾ ವಿಕಲ್ಪ್ಯತೆ. ಇದು ವಸ್ತು ಕೇವಲ ಏಕಮೇವ ಅಸ್ತಿ ಕಿಂತು ನಟವತ್ ಅನೇಕಧಾ ಅನ್ಯೈ ಸತ್ ಅನ್ಯೈ ದ್ರಶ್ಯತೆ. ಇದು ಏತಾವತ್ ರೀತ್ಯ ಉಕ್ತ್ವಾ ತತ್ರ ಅಜ್ಞಾನಾದೇವ ಕರ್ತೃತ್ವಾದಿಕಂ ಯದಾ ಜ್ಞಾನಂ ಆಗಚ್ಚತಿ ತದಾ ಕರ್ತೃತ್ವಂ ನಾಸ್ತಿ ಇತಿ ನಿರೂಪಿತಂ. ಏತಾವತಾ ಸ್ವಕರ್ಮ ಕರಣೇನೈವ ಜೀವಸ್ಯ ಚಿತ್ತಶುದ್ಧಿ ತದಾನೀಂ ಜ್ಞಾನೋದ್ಭವಃ ಇತಿ ನಿರಧಾರಿ. ಏವಂ ಸ್ಥಿತೇ तत्र उक्तमस्ति असक्तबुद्धिः सर्वत्र जितात्मा विगतस्मृतः यदि कर्म करोति तदानीं नैष्कर्म्यसिद्धिं परमां सन्न्यासेन अधिगच्छति. पूर्वं तावत् ज्ञानयोग्यताप्राप्तिरक्षणसिद्धिः युक्ता, अधुना तादृशसिद्धिं प्राप्तः यथा उत्तमां गतिं प्राप्नोति तथा वक्ष्यामि इति पूर्वं प्रतिज्ञातं, तदा अधुना उच्यते असक्तबुद्धिः सर्वत्र असक्तबुद्धिः पुत्रतारग्रहादिषु यत्र आसक्तिः प्राप्ता तत्रापि यदि असक्तबुद्धिः तस्य भवति जितात्मा वशीकृत अन्तःकरणं यस्य अस्ति विगतस्पृहः लौकिकपदार्थेषु सर्वेष्वपि स्पृहा तस्य गता अस्ति सः नैष्कर्म्यसिद्धिं निष्कर्मणः भावः नैष्कर्म्यं तादृशनैष्कर्म्यसिद्धिं परमाम् अत्यन्त उत्तमां सन्न्यासेन सर्वत्यागेन अधिगच्छति इति अस्य श्लोके अस्मिन् श्लोके पुनः पूर्वोक्तां ज्ञानलक्षणाम् अत्र सिद्धिम् अत्र प्रति सिद्धिः अत्र प्रतिपाद्यते. 49वां श्लोकम். இதற்கு முன்னால உலகம் முழுக்க மூணு குணங்களோடு கூடியதுக்கு குணங்களுக்கு அப்பாற்பட்டதானவர் பரமாத்மா ஒருவர் தான் என்று சொல்லி அவரை அடைவதற்கு மார்க்கம் என்னன்னு கேட்டா எல்லோரும் ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும் விடாம அப்படின்னு சொல்லி முடித்தார். ஏன் சார் மற்ற தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணினா போராதோ அப்படின்னா, ஸ்வதர்மத்தை விட்டு பரதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுகிறேன்கிறாயே, அப்ப பரதர்மத்துல என்னத்தை கண்ட, பரதர்மமும் ஸ்வதர்மம் மாதிரி மூணு குணங்களோட கூடியிருக்குதான், இந்த தோஷம் அங்கேயும் இருக்கு, இருந்த போதிலும் ஸ்வதர்மமானது உனக்கு சித்த சுத்தியை கொடுக்கும், பரதர்மம் கொடுக்காது, ஆகையால் பரதர்மம் வசதி என்று அதற்கு பின்னால போகாத, எவ்வளவு முடியுமோ உன்னுடைய ஸ்வதர்மத்தை பண்ணுன்னு சொல்லி முடிச்சார். அந்த கர்மாவை பண்ணிட்டே இருந்தோமையான் நமக்கு சித்தசுத்தி வருகிறது. சித்தசுத்தினால ஞான லட்சணா யோக்கியதை, ஞானத்தை அடையறதுக்கு தகுந்ததான யோக்கியத்தை மனசுக்கு வருது, அதனால ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். நடுவுல ஒரு விசாரம் வேற வந்தது, கர்மாவை விடவே முடியாத அஜ்ஞானானு சொன்ன விட்டு காமிக்கிறேன்னு நான் சொன்னான், உன்னால முடியாதுங்கிறது எல்லா விதமாகவும் தீர்மானம் பண்ணி ஆச்சு. ஆகையால் ஒரே பரமாத்மா, அவர் வந்து அஜ்ஞானத்தினால பிறந்ததாகவும் இருந்ததாகவும் தர்மங்கள் இருக்கிறதாகவும், ஒரு நடன் அவன் எப்படி அநேக விதமாக இருக்கிற ஒரு பொருளை பல விதமாக காட்சி அழிக்கிறாரோ அழிக்கிறாரோ அதே விதமாகத்தான் பரமாத்மா காட்சி அழிக்கிறார். ஆகையால் அவரிடத்துல இந்த வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை என்ற வேதாந்த மதம் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி முடித்தார். ஆகையால் எல்லா கர்மாக்களையும் அஜ்ஞானியால் விட முடியாது, ஞானி தானா விட்டு போயிடும் ஞானியை விட்டு, ஆகையால் அவசியம் ஸ்வகர்மானுஷ்டானம் பண்ணணும்னு முடிச்சோம். இப்பொழுது ஞானத்தை அடைவதன் பொருட்டு வேண்டியதான மனநிலை வந்திருக்கு, அவன் எதிலையும் பற்றதில்லாமல் பற்றற்றவனாக இருந்து கொண்டு மனதை நிறுத்தி எதிலையும் ஆசை இல்லாமல் அவன் நடந்து கொள்வானேயானால் உயர்ந்ததான நைஷ்கர்மிய நிலையை, ஒரு கர்மாவும் இல்லாததான நிலையை சந்நியாசத்தினால் அடைகிறான் என்று அடுத்த ஸ்லோகம் சொல்றது. இப்ப அதுக்கு பாஷ்யம் பார்க்கும். ஜாத கர்மஜா சித்திகி, கர்மாவினால உண்டானதான எந்த சித்தி உண்டோ உக்தா, கீழே சொல்லியிருக்கேனோ அது என்னது, கர்மாவினால வரக்கூடியதான சித்தி என்னது, ஞான நிஷ்டா யோக்கியதா லட்சணா, ஞானத்தை பெறுவதற்கு தகுந்ததான மனப்பான்மை, ஞான நிஷ்டா யோக்கியதா, ஞானத்தை அடையறதுக்கு தகுந்ததான ஒரு நிலை, அதுதான் கர்மாவனால வந்தது. தத்யாக பலபூதா, ஞானத்தை அடையறதுக்கு தகுந்ததான யோக்கியதை வந்துருது, யோக்கியதை வந்தது பலம் என்ன, அதனால என்ன பண்றேன், நைஷ்கர்மிய சித்தி ஞான நிஷ்டா லட்சணா, ஞான நிஷ்டையா இருக்கக்கூடியது நைஷ்கர்மிய சித்தி, ஞான நிலையிலேயே இருக்கக்கூடியது நைஷ்கர்மிய சித்தி. சுரேஸ்வராச்சாரியர் நைஷ்கர்மியின் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், இந்த பேர் தான் அங்கே வச்சிருக்கார். அந்த பேரை வைக்கிறதுக்கு ஒரு மூலம் இங்கே இங்கே பகவத்கீதையில் இருக்கிற வாக்கியம், ஞான நிஷ்டா லட்சணா, ஞானத்திலேயே இருப்பது. சூத்திர பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு கேட்டார் ஆச்சாரியரை, ஆச்சாரியா சரி கொடுங்க எழுதுங்க அப்படின்றார். கருணாமூர்த்தி யாரு எதை கேட்டாலும் சரி பண்ணுங்க அப்படின்றார். ஆனா அதே சமயத்துல பத்மதபாதாச்சாரியால் மற்றவாள்லாம் சேர்ந்து இவர் முன்னால மண்டன விசாரையா இருந்தவர் மகாமீமாம்சகர், அவரை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படிப்பட்டதான அந்த மண்டன மிஸ்டர் அவரை வந்து நீங்க சொன்னா பழைய வாசனையில வேதாந்தம் எல்லாம் மீமாம்சைக்கு அங்கம்னு எழுதிடுவாராக்கும், பயமா இருக்கு, நீங்களோ பர்மிஷன் கொடுத்துட்டே அப்படின்னு கேக்குற. அப்ப ஆச்சாரியால் பார்த்தார், சிரிச்சுண்டார், அவருடைய நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியல, சரி அதுவும் வெளிப்படட்டுமே அப்படின்னு ஆரம்பிச்சு அவருக்கு முதல்ல நீங்க சுதந்திரமான ஒரு கிரந்தத்தை எழுதுங்கோ, அப்புறம் சூத்திர பாஷையில வியாக்கியானம் பண்ணலாம்னு. அவர் அப்பொழுது எழுதினதான கிரந்தம் நைஷ்கர்ம சித்திங்கிற கிரந்தம். அந்த நைஷ்கர்ம சித்தியில பூர்வ மீமாம்சா மதம் எங்கேயும் கிட்டயே வர முடியாத அத்வைதத்துக்குன்னு தீர்மானமாக எழுதியிருக்க. அப்படி அழகான எழுதினதான கிரந்தமானது நைஷ்கர்ம சித்தி. ஆனா அவருடைய மனசு கொஞ்சம் கவலைப்பட்டதோ இல்லையோ, அதனால பஞ்சபாதிகாச்சாரியர் பஞ்சபாதிகான ஒரு கிரந்தம் எழுதினர். அதுக்கு பின்னர் ஆச்சாரியர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்ட அந்த கிரந்தம் அவர் வந்து அஞ்சு பாதம் எழுதினர். சமன்வயாத்தியாயம் முடிஞ்சு அவிரோதாத்தியாயத்துல ஸ்மிருதி பாதம் பரியந்தம் எழுதினர். அஞ்சு பாதங்கள் முழுமையா எழுதுறதா தான் அவர் பிளான். ஏன்னா இதை நான் தேவதாதிகரணத்துல சொல்லியிருக்கேன், பின்னால மூணாம் அத்தியாயத்துல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். எழுதல, அஞ்சு பாதங்களை எழுதினார். திடீர்னு அவருக்கு ராமேஸ்வரம் போகணும்னு ஒரு ஆசை வந்துருது. ஆச்சாரியால்கிட்ட சொல்றார், குரு இருக்கிற இடமே தீர்த்தமே தவிர ஊரெல்லாம் போய் சுத்துறதுல ஒரு விசேஷம் இல்லைன்னு சொன்னார் அவர். இருந்தாலும் நான் ராமேஸ்வரம் போகணும்னு ஒரு ஆசைப்பட்டார். அப்ப என்ன சொன்னார், சரி போயிட்டு வாங்க, ஏன்னா மனசுல ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அது போகாதே, நீங்க ஏதோ எழுதினீங்கன்னு சொன்னால அதை கொஞ்சம் படிச்சு காமிச்சுட்டு போங்கன்னார். முதல் நாலு சூத்திரத்துக்கு தான் எழுதினத படித்தார், சரின்னு போனார். பிறகு போன இடத்துல அவ கும்பகோணத்துல அவருடைய மாமா இருந்தார், அந்த இடத்துக்கு போனார். அவர் அவருக்கு இது போல நான் புத்தகம் எழுதினேன்னு காமிச்சார். ரொம்ப நன்னா இருக்கு, ஆனா அவர் பெரிய மீமாம்சகர். ஆடாடா எவ்வளவு அழகா இருக்கு, மீமாம்சா மதத்தையே கண்டனம் பண்ணிவிட்டாரு, அதுக்கு சமாதானம் சொல்றதே கஷ்டமா இருக்கு அப்படின்னு மனசுக்கு வருத்தப்பட்டார். என்ன அவாவா சாஸ்திரத்துல அவளுக்கு ஒரு அபிமானம் உண்டோ இல்லையோ, கவலைப்பட்டார். சரியினார், ஏதோ நம்ம மருமகன் வந்திருக்காருன்னு சொல்லி அவருக்கு எல்லாம் மரியாதை பண்ணி அனுப்பிச்சுட. இவர் என்ன சொன்னார், நான் ராமேஸ்வரிக்கும் போறதுக்கு இங்கே புத்தகங்கள் மழையில நனைஞ்சு விட்டா கஷ்டம், பத்திரமா உங்க அதுல வைங்கோ, நான் போயிட்டு வந்துட்டு வரப்ப வாங்கிட்டு போறேன் அப்படின்னார். சரி இருக்கட்டும் சார், அப்படியே இருந்துருது இவருக்கு. ஆனா இவர் ராமேஸ்வரத்து போய் திரும்பி வர்றாரு பாத்தீங்களா, திரும்பி வர்றது அவர் பக்கத்து கிராமத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சது. அவரால் தாங்கி கொள்ள முடியல, எத்தனை வருஷம் 30-40 வருஷமா இந்த மீமாம்சையை கட்டி காத்துட்டு இருக்கேன், இந்த புஸ்தகம் வெளியில வந்தா இந்த மீமாம்சையெல்லாம் போயிடும் போல இருக்க அப்படிங்கிற கவலையில என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. காலமே ராத்திரி படுத்துட்டார், பாதி ராத்திரியில அவருக்கு தாங்க முடியல, தூக்கம் வரல. வெளியில வந்தார், வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டார். அந்த நெருப்புல பஞ்சபாதிக்கும் கிருஷ்ணார்பணம் போயிடுச்சு. அடுத்த நாள் வராரு இவர், என்ன ஆச்சுன்னா இப்படி எல்லாம் போயிடுது, வீடு முழுக்க பத்தின் இருந்துருந்து ஓன்னு அழுகிறார் கதறினார். அவரும் பார்த்தார், உமக்கு வீடு போச்சு எனக்கு புஸ்தகம் போச்சு, திருப்பியும் எழுத முடியுமா, வீடை கட்டி பண்ணலாம் சார், புஸ்தகத்தை மறுபடியும் எழுத முடியுமா, முடியல. அன்னைக்கே ஆச்சாரியால் சொன்னாரே குருவாக்கியத்தை உல்லங்கனம் பண்ணிட்டு நான் வந்தேனே அப்படின்னு நான் சொல்லி ஆச்சாரியால்கிட்ட போறேன். போகும்பொழுது ஆச்சாரியால் கவலைப்படாது, ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நீ எனக்கு என்ன படிச்சியோ அந்த நாலு சூத்திர வியாக்கியானம் படிச்சியோ அதை நான் திருப்பி நான் சொல்றேன்ட்ட. என்ன ஞாபக சக்தி பாருங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால, ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால அவர் ஏதோ அப்படியே படித்தத அது அப்படியே இம்ப்ரிண்டட் இந்த மெமரி அப்படியே எடுத்து திருப்பி சொல்றார். அதான் ஸ்ரீமன் முகம்புஜ நிர்கதா, நான் எழுதினாலும் இங்க ஆச்சாரியாளுடைய திருமுகத்திலிருந்து வெளியில வந்தது அப்படிங்கிறது இந்த பஞ்சபாதிக்கு. அப்ப வந்தது அதுக்கு பல வருஷங்கள் ஆன பிறகு விவரணாச்சாரியர் ஒரு வியாக்கியானம் பண்ணினார். பஞ்சபாதிகா விவரணம்னு. அதுதான் இன்னைக்கு அத்வைதத்துல நீங்க என்னென்ன சொல்லிட்டு இருக்கோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர் தான் போட்டார், ரோடு போட்டு கொடுத்தார். இந்த விருத்தி பிரத்யட்சம் இந்த திருஷ்டாந்தங்கள் இவை எல்லாம் எப்படி வர்றதுங்கிறது விவரணாச்சாரியர் பண்ணது. பஞ்சபாதத்துக்கு வியாக்கியானம் எழுதுற வியாஜத்துல அவர் தயார் பண்ணி கொடுத்தார். அப்படி விசேஷமாக வந்தது. ஆனா அந்த நைஷ்கர்மிய சித்திங்கிற கிரந்தம் சுரேஸ்வராச்சாரியால் டைரக்டா எழுதினர். அதுலயும் இத்தனை மீமாம்சா மதங்களை எல்லாம் கண்டனம் பண்ணியிருக்கார். அதுதான் இந்த நைஷ்கர்மிய சித்திங்கிற கிரந்தம். அந்த நைஷ்கர்மியங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு இங்க சொல்ல போறார். அதனால பலபோதா நைஷ்கர்மிய சித்தி, நைஷ்கர்மிய சித்திங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், ஞான நிஷ்டா லட்சணா, ஞான நிலையிலேயே இருத்தல், ஞானியாகவே இருத்தல். வக்தவ்யா இதி ஸ்லோகா ஆரம்பியதே, அதுக்கு ஆரம்பிக்கப்படுறது அசக்த புத்திரிதி. அசக்தா சங்கரஹிதா, எதுலையும் பற்றதல் இல்லாதான பற்றற்றதான புத்தி அந்த கரணம் எஸ்ய சக அசக்த புத்தி, எதுலையும் அட்டாச்மெண்ட் இல்லாதான எண்ணம் உள்ளவர். சர்வத்ர எங்கும் புத்திர தாராதிஷு ஆசக்தி நிமித்தேடு, மனுஷனுக்கு எங்கே சார் அட்டாச்மெண்ட் இருக்கும், முதல்ல பையன் அதுக்கப்புறம் ஆத்துக்காரி. ரிவர்ஸா சொல்றேன், முதல்ல ஆத்துக்காரி பின்னால பையன்கிறேன், அப்படி சொல்லல. பையனிடத்துலாம் ரொம்ப ஆத்மாவை புத்திர நாமாசி, தம் பையனிடத்துல அவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்குமா சாதாரணமாக. அப்படி என்ன தானே, என்ன தானே வீரிய ரூபமாக அங்கா அதங்கா திலோம்னா திலோம்னா, சரீரத்துல ஒவ்வொரு அங்கத்திலிருந்து உண்டானதான அந்த வீரியம் மறுபடியும் அவளிடத்துல சென்று மறுபடியும் அவளிடத்திலிருந்து வெளியில வந்தது. தத்து ஜாயாயாக ஜாயாத்வம் எதஸ்யாம் ஜாயதே புனக, அவளுக்கு ஜாயான்னு பேரு. ஏன், அவளத்துல தான் சென்று மறுபடியும் தானே வெளியில வந்தானா, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஜாயான்னு பேர். அதுக்கு முன்னால பாரியான்னு தான் பேரு. கல்யாணம் ஆற சமயத்துல கல்யாணம் ஆரண்டிக்கு வதுன்னு பேரு, பிறகு பாரியான்னு பேரு, சீமந்தமாச்சுன்னா ஜாயான்னு பேரு. யஜ்யத்துல பக்கத்துல இருந்தா அந்த தர்ப்பம் பிடிச்சுட்டு முதுக தொட்டுண்டேனால் அப்பொழுது பத்னின்னு பேர். இப்படி வரிசையா சில பேர் பெரியவாட்ட போய் இதுல எங்க தர்ம பத்னின்னு, இவர் சந்தியாவதமே பண்றது இல்ல, தர்ம பத்னின்னு என்ன அர்த்தம், அர்த்தம் தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கா லோக்கத்துல. அப்படி அந்த அந்த அளவுக்கு அவர் சரியா வந்திருக்காருனால் தானே தன்னுடைய பையன். ஆயர் புத்திர தாராதிஷு, ஆதிஷுன்னா நம்ம வண்டி காரு சொக்கா இதெல்லாம் கூட நான்கிற அபிமானம் இருக்கு எல்லாருக்கும் இருக்க. பார்த்தீங்களா பட்டுப்படவை வாங்கினா அது 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அந்த பத்திரமா வச்சு மடிச்சு வச்சு கவர்ல வச்சு வரலட்சுமி இருந்தது அன்னைக்குதான் கட்டிக்கணும், மீதி நாள் பத்திரமா உள்ள இருக்கணும்னு வக்கிறல அவ்வளவு அபிமானம் வச்சுருக்காள். பார்த்தீங்களா அது ஆசக்தி நிமித்தேஷு, எது எதுல சாதாரணமாக மனிதர்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குமோ அதுலயும் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது. ஜிதாத்மா ஜிதா வசீகிருதா ஆத்மா அந்த கரணம் எஸ்யா, யாருடைய மனசானது வசீகாரமாச்சோ சஹா ஜிதாத்மா, தன் மனசை ஜெயித்தவனாக இருக்கிறானோ. விகத ஸ்பிருஹா விகதா ஸ்பிருஹா திருஷ்டா தேக ஜீவித போகேஷு, நம்ம சரீரம் சௌக்கியமா இருக்கணும் என கூடியதான ஒரு எண்ணமும் அவருக்கு விட்டு போச்சான். அந்த சன்னியாசியா இருக்கிறவருக்கு சரீரம் எப்படி போனாலும் பரவாயில்லை. ந ஜீவதே மரணே வா கிருதிம் குருவீதா, நான் உயிரோட இருக்கணுங்கிற ஆசையும் கிடையாது, நான் சாகணுங்கிற ஆசையும் கிடையாது, அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். உடம்பு வந்ததுன்னா டாக்டர்கிட்ட போய் ஏதாவது வாங்கி போவோம், ஏதாவது மருந்து வாங்கிட்டு சரியாயிடுவோம் ஸ்வஸ்தனாகும் அப்படிங்கிற எண்ணம் சாதாரணமா வருமோ இல்லையோ. ஆனா அதுவும் இல்லாத போனாலும் தாங்க முடியாததான ஒரு தாபம் வந்தா நான் மரிப்பேன் எனக்கூடியதான எண்ணமும் வரலாம். அப்படிப்பட்டதான எண்ணம் ரொம்ப பேருக்கு வந்திருக்கு. வசிஷ்டருடைய 100 குழந்தைகளையும் விஸ்வாமித்திரன் எரிச்சுவிட்டார். பரமேஸ்வரன் ஒரு கண்ணால மன்மதன் மட்டும் எரிஞ்சார். இவருடைய கோபம் எப்படி இருந்தது தெரியுமா, வசிஷ்டருடைய கைக்கு வந்து 100 குழந்தைகள் எல்லாரும் வேதாத்தியனம் பண்ணி ரெகுலரா ரெடியா இருக்கா, அப்படி கைக்கு வந்ததான குழந்தைகளை ஒரே தானே எரிச்சுட்டார் விஸ்வாமித்திரன். வந்து பாக்கிறார் எல்லாம் சாம்பலா குவிஞ்சு கிடக்கிறது. யோக திருஷ்டையில பாக்கிறார் விஸ்வாமித்திரர் பண்ணிட்டார். என்ன பண்றது, இன்னும் வாழணுமா இந்த மனுஷன், 100 குழந்தைகள் போனப்புறம் வாழணுமா அப்படின்னு என்ன பண்றது, விஷத்தை குடிச்சார், ஜீரணம் ஆயிடுச்சு விஷம். மலையிலிருந்து கீழே விழறார், 4 பேர் வந்து புடிச்சுண்டார், ஏன் சுவாமி விழறேன்ட்டு. யாருக்கும் தெரிய விடாதுன்னு கழுத்துல பெரிய பாறாங்கல்ல கட்டிட்டு சமுதிரத்துக்குள்ள விழுந்தார். சமுதிர தூக்கி கொண்டு வந்து கரையில சேர்த்து விட்டார். ஒண்ணும் பண்ண முடியல அவரால், பிராணனே போகிறதுக்கு வழி இல்லை. அப்படி நெருப்புல விழுந்தார். பிரம்மதேவர் அங்கிருந்து வர வந்து அவருக்கு எரிஞ்சு போனதான சரீரத்தை தன்னுடைய கமண்டல ஜலத்தை விட்டு நீங்கெல்லாம் பிராண விடப்படாதுன்னு, ஏன் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான, துன்பம் அனுபவிக்கிறது அது அப்படியே வரும், ஆனா அதுக்காக மனசை தவற விடலாமா, விடப்படாது. ஆகையால் குழந்தைதான் நீங்க, உங்களால நிறைய காரியம் இருக்கு. பின்னால வியாசாச்சாரியர் வரப்போறார், ஒரு குழந்தை போனா என்ன, 100 குழந்தைகள் போனா என்ன, இதெல்லாம் துன்பம் வந்தா மனசை தளர விட விடாது அப்படின்னு தைரியத்தை அப்பா வசிஷ்டரானவர் பிரம்மதேவருடைய மானசபுத்திரன் சொல்லி அனுப்புறார். அப்படி சாதாரணமாக மனுஷியாளுக்கு ஒரு கவலை வருமையானால் தன் பிராணனை விடணும்னு ஒரு ஆசை வருமா, அதுவும் தப்பப்பா. ஒரு சன்னியாசியா இருக்கிறவர் இதுவும் பண்ணப்படாது. என்ன, இந்த ஜென்மாவை விட்டுருவள் போயிடுது, இந்த பாபம் எங்கேயும் போகாது, அடுத்த ஜென்மாவுக்கு பின்னால வரும், அங்கேயும் இதே போல துன்பம் வரும். வந்த துன்பத்தை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போங்க அவ்வளவுதானே தவிர, அதை போஸ்ட்போன் பண்ணிக்கலாமே தவிர நோன்னு சொல்ல முடியாது. இப்ப பாதி அனுபவிச்சிருக்க, மறுபடியும் இதே துன்பம் இன்னொரு நாள் வரணுமா, வேண்டாம். அதனால தேக ஜீவித போகேஷு இதுல எல்லாவற்றிலும் ஆசை விட்டவர் யாரோ, இப்படி இருக்கிறவர் யா ஏவம் பூதா ஆத்மஜா, இப்படிப்பட்டதா ஆத்மாவை அறிந்தவர். பதிலா நைஷ்கர்மே சித்தின்னு என்னது, ஆத்மஜா ஞானம் வந்தவர். சஹ நைஷ்கர்மிய சித்திம், இந்த நைஷ்கர்மிய சித்திங்கிற பதத்துக்கு அர்த்தம் சொல்றார், நிர்கதானி கர்மாணி யஸ்மாத் சஹ நிஷ்கிரியா, நிர்கதானி கர்மாணி யஸ்மாத், யாரை விட்டு கர்மாக்கள் விலகி சென்றனவோ. இவர் கர்மாக்களை விடல, கர்மாக்களை இவர் விட்டுடுச்சு, அது பார்க்கணும். இது மேல இவரோட பிரயோஜனம் இல்ல, நான் எனக்கூடியதான எண்ணமே இவருக்கு இருக்க மாட்டேங்கிறது. நான்கிற சரீரத்துல எண்ணம் இருந்தால் அப்பொழுது கர்மாவை பண்ணி லாபம் உண்டு, அது இல்லாதான இவரிடத்துல கர்மா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சுட்டு கர்மாவே இவரை விட்டு போயிடுதான். நிர்கதானி கர்மாணி யஸ்மாத் நிஷ்கிரிய பிரம்மாத்ம சம்போதாத், இப்படிப்பட்டதான நிலை இப்படி எவருக்கு சார் வந்ததுன்னு, நிஷ்கிரிய பிரம்மாத்ம சம்போதாத், நிஷ்கிரியமாக பரமாத்மா இருக்கார், அந்த பரமாத்மா தான் நான் என்ற அறிவு வந்ததனால், நிஷ்கிரியமான பிரம்மவே ஆத்மா எனக்கூடியதான சம்போதா அபரோட்ச ஞானத்தினால், போதா ஞானம் சம்போதா அபரோட்ச ஞானம். சஹ நிஷ்கர்மா, அவனுக்கு நிஷ்கர்மான பேரு. சஸ்ய பாவா நைஷ்கர்மியம், நைஷ்கர்மிய சித்தின நைஷ்கர்மியம்னு என்ன அர்த்தம், நிஷ்கிரியமாக ஒரு எல்லா கர்மாக்களும் யாரை விட்டு சென்றனவோ, நிஷ்கிரியமான பிரம்மாவே நான் ஏறக்கூடியதான எண்ணம் வந்ததனால், அப்படிப்பட்டவனுக்கு நிஷ்கர்மான பேரு. அவனுடைய நிலைக்கு நைஷ்கர்மியம் ஞானி நிலை, அந்த ஞானிய நிலைய அடைந்தவன் நைஷ்கர்மிய சித்தி உடையவன். ஆகையால் ஒண்ணு அப்படின்னர், நைஷ்கர்மியஞ்சத சித்திச்சா சா நைஷ்கர்மிய சித்தி, நைஷ்கர்மியமும் அதுவே சித்தி, நைஷ்கர்மியமே சித்தி, நைஷ்கர்மியத்தினுடைய சித்தி இல்ல, அந்த நிஷ்கர்ம நிலைய இருக்கிறதே ஒரு சித்தி அப்படி முதல் அர்த்தம். நைஷ்கர்மியஞ்சிச்சைஷ்கர்மிய சித்தி ஒண்ணு. ரெண்டாவது நைஷ்கர்மிய வா சித்தி, நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான லட்சணசிய சித்தி, இங்க சித்தின்னு என்ன அர்த்தம், உண்டாருது நிஷ்பத்தி. முன்னால சொன்னதான நிலையானது சித்தினா நிச்சயம்னு பேரு, நைஷ்கர்மியமான ஒரு நிச்சயம், ஆத்மாவே நான் எனக்கூடியதான நிச்சயம். அத்வைத சித்திங்கிற ஒரு கிரந்தத்தை மதுசூதன சரஸ்வதி எழுதினார். அவர் சொல்றார், சித்தீனாம் இஷ்ட நைஷ்கர்மிய பிரம்மணாம் சித்தி சதுர்த்தி சமதாய சமஜாயதா. இஷ்ட சித்தி, பிரம்ம சித்தி, நைஷ்கர்ம சித்தி எனக்கூடியதான மூன்று சித்திகள் முன்னால வந்தது, இப்ப நாலாவது முளைச்சிருக்கு அப்படிங்கிற அவர். அத்வைத சித்தி எதுனா சதுர்த்தி சமஜாயதா. இங்க அத்வைத சித்தின்னு என்ன அர்த்தம்? அத்வைதாத்ம நிச்சய, அங்கே சித்தினா நிச்சயம்னு அர்த்தம். அத நைஷ்கர்மிய சித்தி, நைஷ்கர்மிய சித்தி, பிரம்ம பாவ நிச்சயம் முதல்ல பண்ணோம். அந்த நைஷ்கர்மியமா இருக்கக்கூடியதான நிலையினுடைய சித்தி அப்படின்னா நிஷ்கிரியாத்மஸ்வரூப அவஸ்தான லட்சணத்த சித்தி. இங்கு சித்தினா உற்பத்தின்னு அர்த்தம். அந்நிலையானது இவரிடத்தில் தோன்றியது. சாதாம் நைஷ்கர்ம சித்திம் பரமாம் பிரகிருஷ்டாம் மிக உயர்ந்தது. கர்மஜ சித்தி விலட்சணாம், கர்மாவனால வந்த சித்தி இருக்கு பார்த்தீங்களா, ஞான நிலைய அடைவதற்கு வேண்டியதான மனப்பான்மை, அது கர்ம நிலையினால வந்தது. கர்மாவை பண்றதுனால வந்தது ஞானத்தை அடையறதுக்கு வேண்டியதான யோக்கியத்தை, இதனால வந்தது ஞானமே. அதான் பரமாம் பிரகிருஷ்டாம் கர்மஜ சித்தி விலட்சணாம், கர்மாவனால வந்ததான ஞான நிஷ்டைய அடைய யோக்கியத்தையோட வேறான ஞான நிஷ்டை. அது என்ன? சத்யோ முக்தி அவஸ்தான ரூபாம். சத்யோ முக்தி, இப்பவே முக்தி அடைஞ்சு விட்டார், ஜீவன் முக்தனாக விளங்குகிறார். இந்த சரீரத்திலேயே அத்ர பிரம்ம சமஸ்துதேன்னு சொன்ன மாதிரி இங்கேயே விளங்குகிறார். அப்படிப்பட்டதான ஒரு நிலையை அடைஞ்சிருக்கார். ஆயா சத்யோ முக்தி அவஸ்தான ரூபாம், சத்யோமுக்தியாக இருக்கும் உருவத்தை சந்நியாசேனா சம்யக் தர்சனேனா தத்பூர்வகேனவா. இங்க சந்நியாசம்ங்கிற பதத்துக்கு என்ன சொல்லிருக்கார்? சம்யக் தர்சனேனா. சம்யக் தர்சனம் உண்மையா பார்க்கறது தான் சந்நியாசம்னு பேர். உண்மையா அறிந்தால் நீங்கெல்லாம் சன்னியாசித்தான். சன்னியாசின்னு அதை காஷாய விட்டுட்டு மொட்டாடிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லல, அது குறைச்சணும்னு சொல்லல. ஆனா சந்நியாசம்ங்கிற பதத்துக்கு இந்த அர்த்தம் உண்டு, அறிந்தவன் சன்னியாசி. ஆயால் சந்நியாசேன சம்யக் தர்சனேன தத்பூர்வகேனவா சர்வகர்ம சந்நியாசேன, இல்ல ஞானம் வந்த பிறகு சர்வகர்மாவும் விட்டதனால சன்னியாசியனாலையோ இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம். ஆயால் சம்யக் தர்சனேன தத்பூர்வகேனவா சர்வகர்ம சந்நியாசேன அதிகச்சதி அதிகச்சதி பிராப்னோதி. இதான் ஸ்வகர்மணா தமபியத்ய சித்திம் விந்ததி மாணவஹா சொன்னேல, ஸ்வகர்மணா நீங்க பண்ணக்கூடியதான சந்தியாவந்தன ஜபாதிகள்னால தமபியத்ய பரமேஸ்வரன் அபியர்த்தனம் பண்ணி சித்திம், முதல்ல ஞானத்தை அடையறதுக்கு தகுந்த சித்தி, பிறகு ஞானத்தையும் அடைஞ்சு விந்ததி மாணவஹா அப்படின்னு பார்த்தா அது இங்க சொல்லியிருக்கார். ஆப்னோதி ததாச உக்தம் இதான் சொல்ற. சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்ய நைவ குர்வன் சந்நியஸ்யாஸ்தே சுகம் பஜி நைவ குர்வன் காரயன் ஆஸ்தே அப்படின்லாம் சொல்லியிருக்கார். ஆகையால் இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அவருடைய ஸ்வரூபம்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா விகத ஸ்பிருஹா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதி கச்சதி. பிறகு சித்திம் பிராப்தோ யதா பிரம்மா ததா ஆப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேய இஷ்டா ஜானஸ்ய யா பரா சித்திம் பிராப்தோ யதா பிரம்மா. யதா எப்படி சித்திம் பிராப்தா சித்தி அடைஞ்சவன் பிரம்ம ஆப்னோதி பிரம்ம நிலைய அடைகிறானோ பிரம்மவிதா ஆப்னோதி பரம். அந்த இடத்துல ஆப்னோதி இருக்கு இல்லையா, அதான் இங்கே போட்டிருக்க. பிரம்ம ஆப்னோதி நிபோதமே, அது எப்படி இருக்கோ அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. சமாசேனைவ இப்பத்தான் என் 18 அத்தியாயம் கேட்டேன், இப்ப புரியும் ஆரம்பிச்சது இங்கிருந்து ஆரம்பிக்க போறோ இல்ல. சமாசேனைவ சுருக்கமா சொல்றேன், கவலைப்படாதையும். சமாசேனைவ கௌந்தேய என்ன சொல்ல போறேன், ஞானஸ்ய நிஷ்டா யா பரா, ஞானத்தினுடைய பரா நிஷ்டா பரா காஷ்டா சா காஷ்டா சா பராகதி அப்படின்னு சொல்றதே அந்நிலையை நான் உனக்கு சொல்றேனப்பா அப்படின்னு பிரதிஜை பண்ணி அந்த பிரம்ம நிலை எப்படிங்கிறத மேல போய் சொல்லி முடிக்கப்படுறார்.